இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று கூட தலைப்பு பிசாசுக்கு தெரியும் பயம்னா என்ன என்று. சகோதர சகோதரிகளே, நம் ஒரு காலத்தை நினைவு கூற வேண்டும், என்னன்னா இயேசு கிறிஸ்து உங்களின் என்னையும் நேசிக்கிறார் என்று சொல்லி. பாருங்க, இந்த காரியம் ஏன் நான் சொல்கிறேன்னா, நம் இருதயம் அது மகா கேடு திருக்கம் உள்ளது, அது மறந்துடும். நம் இருதயம் மறக்கும் தன்மை உள்ளது. முக்கியமாக நன்மையான காரியத்தை மறந்துடும், நன்மை செய்ய மனிதர்களை மறந்துடும். சகோதர சகோதரியா, நம் ஞாபகம் படுத்த வேண்டும். நம்ம தேவனுடைய கட்டளைகளை நாம் ஞாபகம் கூற வேண்டும் என்றுதாக இருக்கின்றது. என்ன முதல் கட்டளை? உன் தேவனாகிய கர்த்தர் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடையும் முழு சிந்தையோடையும் முழு பலத்தோடையும் அன்பு கூறுவாயாக. பாருங்க, இரண்டாவது கட்டளை இதுக்கு முன்ன நம்ம கூட பார்த்தோமா இல்லையா, மெய்யான ஐக்கியம்னா என்னன்னு சொல்லி. நம்மளோட இரண்டாவது கட்டளை என்னன்னா, இயேசு கிறிஸ்து ராபோஜனில சொன்னாரு, நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கின்றேன், நான் உங்களை நேசித்தது போல் ஒருத்தர் ஒருத்தர் நேசிந்தது சொல்லி. சகோதர சகோதரியே, நீங்க எந்த சபையிலையும் இல்ல திருச்சபையிலையும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கூட உங்க சபையில இருக்கிற மக்களை நீங்க நேசிங்க. எப்படி நேசிங்க? இயேசு கிறிஸ்து சொன்னபடி அவர் சொல்கிறார், நான் உங்களை நேசித்தது போல் ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்கள். எப்படி இயேசு கிறிஸ்து நம்மளை நேசித்தார்? தன் உயிரை நமக்காகவே கொடுத்தார். சகோதர சகோதரி, அதனால்தான் வேதம் எழுதியிருக்கு, ஆண்டவர் சொல்கின்றார், நீங்க ஒருத்தர் ஒருத்தர் நேசித்தீங்கன்னா உலகத்துக்கு தெரியும் நீங்க என்னுடையவன் என்று சொல்லி. அது நம்மளால முடியாது சகோதர சகோதரி, நம்ம சொந்தமா செய்யணும் நினைச்சோம்னா நம்மளால முடியாது, நம் குணாதிசயத்தை மாற்ற முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கப்ப, அவர்கிட்ட கேட்கப்ப, இயேசு கிறிஸ்து நம்மளுடைய குணாதிசயத்தை மாத்துறாரு. அப்ப ஒவ்வொரு காலை பொழுதும் நீங்க எழுந்திரிக்கப்ப கூட, ஓ காலையில் எழுந்திரிச்சுட்டோன பாருங்க, இரவு போய் படுக்கிறதுக்கு முன்ன என்ன செய்வேன்னா உங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. காலையில் நீங்க எழுந்திரிக்கப்ப கூட பிறர் குறித்து யோசிங்க. யாரு குறித்து யோசிக்கிறது? உங்க சகோதர சகோதரி குறித்து யோசிங்க. வேலையை குறித்து எல்லாம் காலையில் ஓ இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்கு செய்ய வேண்டியு சொல்லிட்டு, ஆமா அதை குறித்து யோசிக்கலாம். ஆனா அதுக்கு முன்ன எதை முதல் வைக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை. அப்ப என்ன செய்யணும்னா, உங்களுடைய இருதயத்துக்கும் சிந்திக்க நீ கட்டளை, என் இருதயமே என் சிந்தியை என் சபையில இருக்க சகோதர சகோதரியை கொடுத்து நீ யோசிப்பாய், என் குடும்பத்தில் இருக்க மக்கள் நீ யோசிப்பாய், அவங்களோட அவங்க ஆவிக்குரிய ரீதியில எப்படி இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிப்பாய் என்று இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளடுகிறேன்னு சொல்லி உங்கள் இருதயத்துக்கும் சிந்திக்க கட்டளடுப்ப. அப்ப அந்த இருதயமும் சிந்தியும் இயேசு கிறிஸ்து கிருபியால் அது யோசிக்க தொடங்கும். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியிடத்தை நீங்க கேட்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கின்ற என்னை பிறரை குறித்து நினைக்க என்னை வெயுங்க, பிறர் மேல் கருசனையா இருக்க என்னை வெயுங்க, என் சபை மக்கள் மேல் கருசனையா இருக்க என்னை வெயுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் கேட்கிறேன் பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி பரிசுத்த ஆவியாளிட்ட உதவி கேளுங்க. அவர் செய்வார், அவர் உங்களை வழிநடத்தி செல்வார். எனக்கு தேவனுடைய சித்தம். அதுக்கு பின்புதான் இந்த மற்ற கட்டளைகள்லாம் வருகின்றது. உன் அயலானை நேசி. அதுக்காகிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனா சொல்ற, அப்படி நீங்க தேவனுடைய பிள்ளையாக ஆக வேண்டும் சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய விரோதியும் நேசிங்க என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். நம் விரோதியை நம்மளால நேசிக்க முடியாது சகோதர சகோதரி, ஆனா இயேசு கிறிஸ்து நம்மள நேசிக்க வைக்கின்றார். எப்படின்னா, நீங்க உங்க விரோதியை நேசிக்காம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்க உள்ளுக்கு கசப்பு வெறுப்பு போராமை இருக்கின்றது, வெறுப்பு தன்மை வஞ்சகம் திக்கும் எரிச்சல் இதெல்லாம் இருக்கின்றது. இதெல்லாம் ஆவிகள். இந்த ஆவிகள் உங்க உள்ளுக்கு குடியிருந்துச்சுன்னா சகோதர சகோதரி உங்களுக்கு நோய் வந்துடும். ஏன்னா இன்றைக்கு விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்ன பார்க்குதுன்னா 80 விழுக்காடு 90 விழுக்காடு வரைக்கும் மனிதனுடைய நோய்க்கு காரணம் ஆவிக்குரிய ரீதியில தான் தொங்குது என்று சொல்லி. அப்ப நீங்க என்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நீதி சமாதானம் சந்தோஷம் அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் நீங்க இருக்க வேண்டும். நீங்க ஜெபிக்கப்ப கூட பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க நீண்ட ஜபத்தை சொல்லுவாங்க, சிலத்துல சொல்லுவாங்க ஒரு ஜபத்தை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, இது வந்து 108 தடவை சொல்லணும், சில சொல்லுவாங்க இது வந்து 52 வாட்டி சொல்லணும், இப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா நினைக்கிறாங்க, நிறைய வாட்டி அந்த ஜபத்தை சொல்ல ஆண்டவர் கேட்பாருன்னு சொல்லிட்டு. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு நல்லாவே காது கேட்குது. நீங்க என்ன செய்வீங்கன்னா, மனதுருக்கத்தோடு உள்ள ஜபம், வேதம் எழுதியிருக்குது ஊக்கமான ஜபம்னு சொல்லி. அந்த ஊக்கமான ஜபத்துக்கு என்ன அர்த்தம்? ஆங்கிலம் ஹார்ட் ஃபெல்ட் ப்ரேயர் எழுதியிருக்கு, அதாவது உருக்கமான ஜபம். ஓ, எப்படி உருக்கமான ஜபம்? அந்த சகோதரர் உங்க குடும்பம் உங்க குடும்பத்திலும் செய்ய, உங்களுடைய சகோதரர் சகோதரி மத்தியில உங்க சபையில இருக்கிற மக்களை குறித்து அவங்களுக்கு அவங்க உடல் சுகமா இல்லையா? இந்த பாருங்க, கிறிஸ்துவின் வல்லமையில கூட கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு சகோதரருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவர் சொல்லி போட்டப்ப கூட சபையாறு கூடி வந்து மனதுருக்கத்தோடு ஜெபிக்கப்ப அந்த சகோதரன் விடுதலை ஆகினாரு. சகோதர சகோதரி மனதுருக்கத்தோடு ஜெபம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த மனுஷன் மேல் மனம் இறங்குங்க ஆண்டவரே. சகோதர சகோதரி, அதனால நாம் இயேசு இடத்துல நீதி சமாதானம் சந்தோஷத்தை கேட்கப்ப அதுதான் தேவனோட ராஜ்யம், பரிசுத்த ஆவி உள்ளுக்கு. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். எப்படி நீதியாக நீதியாக இருக்கப்ப? நம் பாவத்தை அறிக்கிறது. யார்கிட்ட அறிக்கின்றோம் பாருங்க? நம்ம பாவத்தை வந்து ஒரு ஒரு மனுஷர்கிட்ட, தனிப்பட்ட ஒரு மனுஷர்கிட்ட போய் அறிக்கை தேவை இல்லை. நம் ஒருத்தர் ஒருத்தருக்கு பாவத்தை அறிக்கையிட வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி உங்க வாழ்க்கையில பாவங்கள் இருந்தா சில பேருக்கு உங்களை சொல்றதுக்கு முடியலாட்டி இன்னொருத்தர் இன்னொரு சகோதரர்கிட்ட போய் சொல்லுங்க, சகோதரி இந்த வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கின்றது. ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளும் சகோதர சகோதரி, இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த போனோகிராஃபி பாக்குறது இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு காரியம் ஆயிட்டுருது. உங்களுக்கு தெரியும் அந்த போனோகிராஃபி, போனோகிராஃபி மூலமாக இந்த இக்குபூஸ் இங்குபூஸ் சொல்லி ஆவிகள், அது பொல்லாத ஆவிகள் வந்து மனிதனுக்கு பூந்து அது என்ன செய்யுதுன்னா, அந்த மனுஷனை வந்து அந்த மஸ்டர்பேஷன், மஸ்டர்பேஷன் ஆங்கிலத்துல சொல்ற வார்த்தை, அது தமிழ்ல வந்து சொந்தமாக செக்ஸ் பண்றது மாதிரி கை பாய்ட்டு. இது பெண்கள் மத்தியில இருக்குது, ஆண்கள் மத்தியிலும் இருக்குன்றது. ஏன்னா இந்த மாதிரி படங்களை பார்க்கப்ப அவங்க உணர்ச்சி தாங்க முடியாம இந்த மாதிரி செய்யறாங்க. சகோதர சகோதரிகளே, இது ஒரு பாவம். ஏன் பாவம்? இயேசு கிறிஸ்து சொல்கின்றாரு, அப்படி ஒரு பெண்ணை நீ பார்த்து உன் இருதயத்திலே நீ அவளை குறித்து இச்சையோடு இருந்தினா நீ ஆவியிலே பாவம் செய்து விட்டாள்னு சொல்கிறார். அப்ப உங்களுடைய இருதயத்துல நீங்க பாவம் வைத்திருக்கீங்க, அதனால இந்த பிசாசானவன் இப்படி நீங்க செய்யப்ப உங்களோட உடலுக்கு வந்து பிரச்சனை வரும். வேதம் சொல்கின்றது மனிதன் செய்கிற பாவம் எல்லாம் வெளியாக இருக்கின்றது, ஆனா இந்த நீ விபச்சாரம் செய்யற காரியம் வந்து உன் உடலுக்கே நீ நோயை கொண்டு வருகிறது சொல்லி. திருமணம் பண்ணவங்க கூட இதுல இருந்து தப்ப முடியல. திருமணம் பண்ணவங்க கூட அவங்க திருமணம் பண்ணியும் இந்த மாதிரி மஸ்டர்பேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சகோதர சகோதரி, இது வந்து உங்களோட குடும்பத்துல இருக்க உங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஆகிரும். இது பழக்க அடிமைத்தனமாயிட்டு, இந்த பழக்கத்துக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்க. எப்படின்னா, இது ஒரு ஆவி உங்களை பிடித்து கொண்டது. நீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரட்டி அடிக்கிறதா அதை போக போறது இல்ல, அது அங்கு இருந்து உங்களோட உடலுக்கு நோயை கொண்டு வரும். சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து இந்த செக்ஷுவல் உறுப்புகளை கொடுத்திருக்கிறார், இந்த பாலியல் உறுப்புகளை கொடுத்திருக்கின்றார். அது தப்பாக பயன்படுத்த அவர் கொடுக்கவில்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்து எது கொடுத்தாலும் அது நன்மைக்கு கொடுத்திருக்கின்றார். நம்ம எனக்கு தொடர்ந்து யாக்கோப்பு 2:18 அதிகாரத்திலிருந்து 20 அதிகாரம் வரைக்கும் பார்ப்போம். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரிகைகள் உண்டு, கிரிகை இல்லாம உன்னோட விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை கிரிகையினால் உனக்கு நான் காண்பிப்பேன் என்பானே. இன்னைக்கு அநேக பேர் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க நன்மை செய்ய போறாங்க. எப்படி நன்மைனா, போயிட்டு இன்னைக்கு வந்து அனாத விடுதிக்கு போய் செய்வாங்க, முதியோர் இல்லத்துல போய் செய்வாங்க, அன்னதானம் கொடுப்பாங்க, சில பேர் வந்து இப்படிலாம் செய்வாங்க. ஆனா அவங்க அவங்க நன்மை செய்யறதையே அவங்களுக்கு காரியமா இருக்கும், ஆனா அவங்களுக்கு விசுவாசம் இருக்காதுன்றது. விசுவாசம் தான் முத வர வேண்டும். விசுவாசம் யார் மேல்? இயேசு கிறிஸ்து மேல். அந்த விசுவாசம் என்ன செய்ய சொல்கின்றது? அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து, அப்படி நீ என்னை நேசித்தா என் கட்டளைக்கு கீழ்படியே என்று சொல்கின்றார். நீங்க பாத்தீங்க, இந்த நன்மை செய்யறது என்ன நினைப்பாங்க, அவங்க செஞ்சுட்டு ஓ எனக்கு ஆறுதலா இருக்கின்றது, நாளைக்கு வந்து ஒரு நன்மையை செஞ்சுட்டேன் சொல்லிட்டு. சகோதர சகோதரர், அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ய சொன்னாரா, உங்க மனசுக்கு ஆறுதலா இருக்கின்றது சொல்றதுக்கு? இல்லையே. இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்படி நீ என்னை நேசித்தா என் கட்டளைக்கு கீழ்படி. அப்படின்னா உங்களுடைய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு விருப்பமா இருக்குதா நீங்க செய்யற காரியம்? தொடர்ந்து இந்த வசனத்தை போவோம். தேவன் உண்டு என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறாய், அது நல்லதுதான். பாருங்க அடுத்து சொல்கிறார், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. சகோதர சகோதரிகளே, இங்க பிசாசுகளும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அதுங்க நடுநடுங்கிறதுனா ஏன் பயப்படுதுங்க? அதுங்களோட அதுங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அன்பு கூடுறேன்னு சொல்லி அதுங்க பயப்படல. அதுங்க ஏன் பயப்படுதுங்கன்னா அதுங்க நியாயம் தீர்க்கப்பட்டதுங்க. ஏதோ அவர் என்ன ஒண்ணு செய்ய முடியும் இந்த பிசாசுகளை, இந்த பிசாசு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அழிக்க முடியும். அதனால சகோதர சகோதரி, இந்த பிசாசுக்கு பயம் என்ன என்னன்னு தெரியும். அவனுக்கு தெரியும் அவனோட நேரம் குறுகி கொண்டு இருக்கின்றது, முடிவு என்னன்னு தெரிஞ்சதுனால அவன் என்ன செய்யறான்னா, இந்த குறுகிய காலகட்டத்துல எத்தனை பேரை அவனோடு இழுத்திட்டு பாதாளத்து கொண்டு போக முடியுமோ அதெல்லாம் அவன் செய்கின்றான். இரவும் பகலும் அவன் செய்கின்றான். அவனுக்கு பயம் என்றா என்னன்னு அவனுக்கு தெரியும். அவன் நடுநடுங்கிறான் ஆண்டவர் பேரை கட்டாங்க. பாரு, இன்னொரு இடத்துல எதிர்க்கு இயேசு கிறிஸ்து பேரை சொன்னோன்னே அவனுக்கு அப்படியே எலும்பில்லாத ஒரு மனுஷனுக்கு எலும்பு இல்லாட்டி அவன் என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஒரு ஆக்கரக்கா மாதிரி அதனால கூட அந்த மாதிரி விழுந்துருவான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை சொன்னாலே, அப்ப இந்த பிசாசு பயம்னா என்னன்னு தெரியும். அதனால அவன் என்ன செய்கிறான்னா அந்த பயத்தை மனுஷன் மேல் போடுகின்றான். பாருங்க, எங்க மனிதன் மத்தியில பயம் இருக்குதோ அங்க விசுவாசம் குறைஞ்சிடும். இது நீங்க நியாயம் வச்சுக்கோங்க, பயம் இருந்தா விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருந்தா பயம் இருக்காது. இப்படிதான் வேலை செய்கின்றது. மன அழுத்தத்தோடு மூல காரணம் வந்து பயம். இந்த நவீன காலத்துல வந்து இந்த பயத்தை வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான வார்த்தையை சொல்றாங்க. அது மூல காரணம் வந்து பயம். அதோடு சேர்ந்து பாருங்க மத்த காரியங்கள் வரும். பாருங்க, பிசாசு வரப்ப ஒன்ன மட்டும் கூட்டு வருது இல்ல, அவன் சேர்ந்து மத்ததையும் கூட்டிட்டு வரான். மண்ணியா தன்மை, வெறுப்பு, கசப்பு, எரிச்சல், போராமை, இதெல்லாம் சேர்த்து கூட்டிட்டு வரான். அப்ப நம்ம இயேசுவை அறியாம இருந்தோம்னா நம்ம நினைச்சுக்கோம் பயம்ன்றது என்ன படுறது தெரியல. அப்ப சில பேர் நினைச்சுவாங்க, ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில வந்தோடனே சில நேரத்தை படம் பார்க்க போவாங்க, சில நேரத்துல வந்து அவங்களுக்கு தண்ணி போற பழக்கம் தான், தண்ணி போட போவாங்க, அந்த கொஞ்ச நேரத்துக்கு அதை மறந்துடுவாங்க. ஆனா திரும்ப அதெல்லாம் முடிஞ்ச உடனே திரும்ப வந்துடும். அதனால சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்து பின்பற்றி நடக்கிற நீங்க தெரிந்து கொள்ளுங்க, பயம் ஒரு பிசாசு. இதை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்க விரட்டி அடிக்க முடியும். பாருங்க, பிசாசு ஒரு மனுஷனுக்கு நோயை எப்படி கொண்டு வரான். இந்த மூளை உள்ளுக்கு முக்கியமான ரெண்டு சுரப்புகள் இருக்கின்றது. ஒன்னு ஹைபோதாலமஸ், இன்னொன்னு வந்து பிட்யூட்டரி கிளான்ஸ் என்று சொல்லிட்டு. இந்த ரெண்டு மத்தியில அது என்ன செய்யுதுன்னா இந்த சுரப்பில ஹார்மோனை வெளியாக்குதுங்க. சில ஹார்மோன் வந்து அது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க, மன அழுத்தத்தில் உள்ள ஹார்மோன். அது என்ன ஆகுதுன்னா இந்த ஹார்மோன் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மைக்காக படைத்திருக்கிறாங்க. எப்படி திடீர்னு ஒரு பாம்பு பாத்துட்டீங்க, ஓ பாம்பு தானே பரவாயில்லன்னு சொல்லி என்ன செய்யுங்க, உள்ளதற்கு ஓடிட மாட்டீங்களா? அந்த நேரத்துல அந்த ஹார்மோன் தேவைப்படுது. அடுத்தது இன்னொன்று வந்து அட்ரினலின் கிளான் என்று சொல்லி, இந்த கிட்னிக்கு மேல ஒன்று இருக்கும், அதுதான் அந்த சுரப்புகள் வெளியாகுது. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் கொஞ்ச நேரத்துக்கு நன்மை, ஆனா அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தா விஞ்ஞானத்துல மருத்துவத்துல சொல்றாங்க ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ, ஸ்டேஜ் த்ரீ சொல்றாங்க. இந்த ஸ்டேஜ் ஒன் தொடங்கி ஸ்டேஜ் டூ, ஒரு மனுஷன் வந்து அவன் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷமா கூட அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களுக்கு இருக்க முடியும். அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்ன செய்யலாம், உடல்ல இருக்கும் எதிர்ப்பு சக்தியை போய் அது வீணாக்கிடும். அப்ப அந்த எதிர்ப்பு சக்தியை வீணாக்கணும்னே என்னென்ன நோயெல்லாம் வந்து சேர்ந்து விடும். உங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகும், லிவர் ப்ராப்ளம் ஆகும், ஹார்ட்ல ப்ராப்ளம் ஆகும், ஹார்ட் அட்டாக் வரும், கேன்சர் நோய் வரும், டயபிட்டிஸ் வரும். சகோதர சகோதரி, அதனால்தான் இதுக்கு முன்ன கூட நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், விஞ்ஞானம் சொல்லுகின்றது 80-90 விழுக்காடு மனிதனுக்கு வர நோய்க்கு காரணம் ஆவிக்குரிய ரீதியில. பாருங்க, ஒரு மனிதன் ஒரு ஒரு ஆளை நீங்க மன்னிக்காதபடி இருந்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, உங்களுக்கு மன்னியா தன்மையின் ஆவி உங்களுக்கு உள்ளுக்கு இருக்கனால அது மன்னிக்க விட மாட்டேங்கின்றது. அப்ப அந்த மனுஷனை கொண்டா என்ன செய்யும், எரிச்சல். அந்த எரிச்சல் என்ன நேரத்துல வருது, அந்த எரிச்சல் உங்களோட எண்ணத்துல தொடங்கி உங்களோட உள்ளுக்கு மூளையில இருக்கும் அந்த பித்துத்தறி ஹைபோதாலமஸ்ல இருந்து வெளியாகும் இந்த சுரப்புகள் என்ன செய்யணும், அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அது உங்க உடலுக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த அந்த கார்டிசால் ஹார்மோன் உள்ளுக்கு போய்கிட்டே அப்படியே தங்கி இருக்கப்ப எதிர்ப்பு சக்தி எல்லாம் அது வீணாக்குனதுனால அந்த நம்மளோட எதிர்ப்பு சக்தி, மத்த எதிர்ப்பு சக்தி என்ன செய்யணும், நம்மளோட சொந்த உடலையே தாக்குது. சில பேர் தன்னைத்தானே வெறுத்துக் கொள்வாங்க, சில பேர் நினைப்பாங்க நான் ஏன் இப்படி இருக்கிறேன். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும், நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த பிசாசு பயத்தை பயன்படுத்துறான்னு. இயேசு கிறிஸ்துவின் பயத்தினாவே விட்டு அப்பாலி போகணும் உனக்கு நான் கட்டில் எடுக்கிறேன், திரும்ப வராது என்று கட்டில் எடுக்கிறேன் சொல்லப்ப இந்த பயத்தின் ஆகி போகின்றது. இதுதான் அஸ்திவாரமாக இருந்து உங்களுக்கு அநேக நோய்கள் கொண்டு வருது சகோதர சகோதரி. அப்ப இந்த பயத்தின் நோய் ஆகி போனப்ப இப்ப என்னதுன்னா உங்களோட உள்ளத்துள்ளுக்கு கோஷமா இருக்கின்றது, அந்த இடத்துல ஒண்ணு இல்லை. அதனால இப்ப உங்களுடைய இருதயத்தை தேவனுடைய அன்பால் நிரப்பப்பட வேண்டியதாக இருக்கு. எப்படி? இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் தேவனுடைய அன்பை பெற்றுக் கொள்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தை தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தை தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே இயேசு கிறிஸ்து நாமத்து தேவனுடைய அன்பில் நீ நடத்துங்க என்று சொல்லி பரிசுத்த ஆவியிடத்தில் கேளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரே சகோதர சகோதரர்களை கொடுத்து நான் நீ அன்பு கூற வைங்க, அவங்களை குறித்து நிறைக்க ஏங்க, என்ன எண்ணங்கள்லாம் பிறர் மேல் நினைக்க வைங்க. ஓ இயேசு கிறிஸ்து நாமத்தில் எனக்கு சுயநலம் வேணாம், எனக்கு சுயநலம் வேணாம், நான் சுயம் இல்லாதபடி சுயம் இல்லாதபடி பிறர் நேசிக்க நீ வைங்க. இயேசு கிறிஸ்து சகோதர சகோதரி பரிசுத்த ஆவியான உங்களை மாற்றுகின்றார், நீங்க உங்களை மாற்றவே முடியாது. ஓ நன்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாராலும் மத்தியில எந்த பயத்தின் ஆவியும் எந்த மாதிரியான பொல்லாத ஆவியும் உட்கார்ந்திருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து நாமத்தின் மன அழுத்தத்தினால இப்போது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு அப்பாலே போன உனக்கு நான் கட்டளிடுகிறேன், இயேசுவின் நாமத்திலே திரும்ப வராத உனக்கு நான் கட்டளிடுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய அன்பை நான் பெற்றுக் கொள்கிறேன். சகோதர சகோதரி தேவனுடைய மூச்சை பெற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை நான் தேவனுடைய மூச்சை கூப்பிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கின்ற ஒவ்வொருத்தர் மத்தியில தேவனுடைய மூச்சை எடுக்கப்ப கூட பரிசுத்த ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த அதே தேவனுடைய மூச்சு, தேவனுடைய மூச்சு ஒவ்வொருத்தர் மத்தியில் இறங்கி வந்து அவங்க இழுக்கும் அந்த காற்று, அது சாதாரண காத்து இல்ல, அது வந்து தேவனுடைய மூச்சு. ஓ தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். மூச்சு எழுங்க, மூச்சு எழுங்க, மூச்சு விடுங்க, மூச்சு எழுங்க. நன்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சகோதர சகோதரி தொடர்ந்து செய்யுங்க, உங்களோட மனசுல சமாதானம் வருத வைக்கும் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சமாதானம் உங்களை ஆளுகை செய்தாக. இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் ஜெபிக்கிறோம், ஆமென்.